إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله أيضا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله مولانا العلي العظيم கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள் பெறும் கிருபையால் எம் அனைவரையும் அல்லாஹ் மேலான தீனோடு இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் எமக்கு அளித்த நியமத்துகளில், எமக்கு அளித்த செல்வங்களில் ஆகப்பெரிய உயர்வான செல்வங்கள் தான், நியமத்து தான் மேலான தீனோடு ஒரு மூமினாக ஒரு முஸ்லீமாக வாழ்வோம். உலகத்தில் மக்கள் சர்வசாதாரணமாக பேசிக்கொள்வார்கள், அல்லாஹ் எமக்கு என்ன நியமத் செய்திருக்கிறான், அல்லாஹ் எமக்கு என்ன அருள் செய்திருக்கிறான் என்றெல்லாம் நாமாகவே பேசிக்கொள்வோம் அல்லது சிந்திப்போம், எம்முடைய மனதில் தோன்றலாம். எமக்கு என்ன நியமத் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய அருள் என்ன இருக்கிறது? கண்ணியமான தாய்மார்களே, பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் எமக்கு செய்த ஆக பெரிய நியமத் என்னவென்றால் ஒரு மூமினாக ஒரு முஸ்லிமாக வாழ்வது. உலகத்தில் எது கிடைக்காவிட்டாலும் சரி, முஸ்லிமாக நாம் வாழ்கிறோமே, ஒரு மூமினாக வாழ்கிறோமே, தொழுகையோடு வாழ்கிறோமே, தீனோடு அல்லாஹுக்கு பயந்து சாலிஹான ஒரு மனிதனாக வாழ்கிறோமே, இதற்கு அல்லாஹ் ரஹ்மத், இதற்கு அல்லாஹ் எமக்கு கிருபை செய்தானே, இது உலகத்தில் அல்லாஹ் எம் அனைவருக்கும் செய்த ஆக பெரிய நியமத். ஏனென்றால் இந்த நியமத், இந்த அருட்கொடை நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்காத அருட்கொடை. சில நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு நபி தன்னுடைய கணவர்தான், நபி தன்னுடைய தகப்பனார், ஆனால் அந்த தாய்மார்கள், நபியுடைய மனைவி, நபியுடைய பிள்ளைகள், வரலாற்றை நாம் படித்தால் பார்க்கலாம் எத்தனை பேர் காவிராக மௌத்தாக இருக்கிறார். ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபி, சாதாரண நபி அல்ல, முக்கியமான ஒரு நபி. அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தீனுடைய பாக்கியம், தீனுடைய அருட்கொடை கிடைக்காமல் மௌத்தானார். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் பேசப்படக்கூடிய உயர்ந்த நபி, ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இனி சொல்ல போனால் இந்த உலகத்தை அல்லாஹ் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்துதான் சுத்திகரித்து இரண்டாவது தன்னுடைய படைப்பினங்களை முறையாக ஆரம்பித்தான். வெள்ளப்பெருக்கின் காரணமாக உலகம் மூழ்கடிக்கப்பட்டது, இதெல்லாம் வரலாறுகள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தீனுடைய பாக்கியம் இல்லாமல், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல், இந்த பூமியை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. கண்ணியமான தாய்மார்களே, எப்பொழுது நாம் பொதுவாக விளங்க வேண்டும், எமக்கு இந்த தீனோடு வாழ கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியம், இந்த அருள் உலகத்தில் எது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல. அதனால நான் எல்லா இடங்களிலும் அதிகமாக சொல்லுவேன், ஹுத்பாக்களிலும் ஆண்களோடு பேசும் போது, ஆண்களுக்கு உபதேசங்கள் செய்யும் போது அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் அல்லாஹ் யாரை கியாமத்தில் எழுப்பினாலும், மஹ்ஷர்ல தன்னுடைய அரசுக்கு முன்னால கேள்வி கணக்குக்கு யாரை எழுப்பினாலும், யாரிடத்திலும் அல்லாஹ் நீ படித்தவனா, உன்னுடைய பிள்ளைகள் படித்ததா, உன்னுடைய குடும்பம் எப்படி, உன்னுடைய சேவிங் பேங்க் சேவிங் அக்கவுண்ட் எப்படி, எவ்வளவு ரூபாய் சேமித்து வைத்து வந்தாய், இதெல்லாம் கேள்வி இல்லை. பணக்காரராக வாழ்ந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றொரு கூட்டம், ஏழைகளாக வாழ்ந்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்றொரு கூட்டம் மஹ்ஷர்ல பிரிப்பது கிடையாது. கியாமத்தில் அல்லாஹ் மஹ்ஷர்ல எந்த ஒரு மனிதனை எழுப்பியும் கேட்கிற கேள்வி என்னவென்றால், உலகத்தில் தனக்கு கொடுத்த ஆயுளை எப்படி செலவு செய்தாய், எப்படி கழித்தாய், உன்னுடைய வே நீ செல்லுகின்ற பாதை எந்த முறையில் அமைந்திருந்தது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஐந்து நேர தொழுகையிலும், நான்கு ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தால் நான்கு ரக்காத்திலும், மூன்று ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தால் மூன்று ரக்காத்திலும் என்ன கேட்கிறோம், அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, நேரான வழியை காட்டுவாயாக, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியை எங்களுக்கு தருவாயாக. நேர்வழி என்றால் என்ன, நேர்வழி என்பது அதை அல்லாஹ் பின்னாலே சொல்லி வருகிறார். நேர்வழி என்றால் என்ன, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உலகத்தில் உன்னுடைய நியமத்துகளை உன்னுடைய அருட்குறைகளை நீ யாருக்கு கொடுத்தாயோ அந்த மக்களுடைய வழி. காபிர்களோ யூதர்களோ யஹூதிகளோ அவர்களுடைய வழி அல்ல. தாய்மார்களே, அப்ப கியாமத்தில் அல்லாஹ் எழுப்பாட்டி கேட்பான், உன்னுடைய உனக்கு தந்த அந்த ஹயாத்தை, இந்த ஆயுளை, 40 வருடம், 50 வருடம், 30 வருடம், 60 வருடம் வாழ்கிறார்கள். சென்ற நேற்று முந்தநாள் ஒரு நியூஸ் படித்தேன், பெற்றோர் பேரப்பிள்ளைகள் எல்லாம் ஒரு அப்பாவை வைத்து பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அப்பாவுக்கு 102 வயசு, அவரை நீங்க என்ன சாதிச்சீங்க என்று பேட்டி இருக்கணும், அது வேற. சுத்தி இருந்து பேரப்பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு விஷ் பண்றாங்க. 102 வயது, சுபஹானல்லாஹ், 102 வயது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கியாமத்தில் அல்லாஹ் கேட்கின்ற கேள்வியும் இதுதான், உனக்கு தந்த ஹயாத்தை பூமியில் எப்படி செலவு செய்தாய், எப்படி கழித்தாய். ரெண்டு எல்லாம் கழிக்கலாம், ஒன்னோ பாவம், இன்னொன்றோ நன்மை. பாவம் நன்மை, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒன்று நன்மையான வார்த்தையாக இருக்கும் அல்லது பாவமான வார்த்தையாக இருக்கும். என்னுடைய கையால் செய்கின்ற ஒரு காரியம் ஒன்று அது நன்மையான காரியமாக இருக்கும் அல்லது பாவமான காரியமாக இருக்கும். என்னுடைய காலால் நடக்கின்ற ஒரு காரியம், அந்த நடை, அந்த செயல் ஒன்று நன்மையாக அமையும் அல்லது பாவமாக அமையும். இது ரெண்டும் தான் உலகத்தில், இது ரெண்டும் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும், நடக்கும், மக்கள் எண்ணுவார்கள். இது ரெண்டுல ஒன்றுதான், ஒன்னோ நன்மையினுடைய தராசி கூடும் அல்லது பாவமான தராசி கனமாகும். இது ரெண்டுல ஒன்றுதான். ஆனால் தனிமையில் இருந்து நாம எப்பொழுதும் சிந்தித்து ஒரு ஒரு முடிவுக்கு வர வேண்டும், என்னுடைய வாழ்நாள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன். உலகத்தில் இன்றைக்கு பாவம் அதிகமா நன்மை அதிகமா, நேரான பாதையில் மக்கள் போகிறார்களா, வழி தவறி போகிறார்களா? யாரை ரோல் மாடலாக, மார்க்கம் ரோல் மாடலாக இருக்கிறதா, அல்லது யூத நசாராக்கள் காவிர்கள் ரோல் மாடலாக இருக்கிறார்களா? இன்றைக்கு தனிமையில் இருந்து பெண்களும் தான் ஆண்களும் தான் நாம கொஞ்சம் நேரம் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற ஆக கூடுதலான நேரம் பாவத்தில் தான் கழியும். பாவம் எதெடுத்தாலும் பாவம். இது இது ஒளிச்சு மறைச்சு சென்ற காரியம் ஒன்றுமே இல்லை. இதுல ஒது செய்கிறார், பள்ளிக்கு வருகிறார், தொழுகிறார், அல்லாஹுமே இன்னி அஸ்அலுகமின் ஃபளிக்க வ ரஹ்மத்துக்க என்று ஒரு ஆம்பளை காலெடுத்து வெளியில் வைக்கிறார். ஒது செய்ததும் பள்ளிக்கு வந்ததும் தொழுததும் தான் நன்மை. அதற்கு அடுத்து அப்புறம் உள்ள ஒவ்வொரு செயல்களும் கேள்விக்குரியதாகவே போய்கொண்டிருக்கிறது. தாய்மார்களும் தான், நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், தாய்மார்களும் தான் எந்த அளவுக்கு தைரியம் என்றா, ஒரு யாரும் கோபப்படக்கூடாது, காரமாக பேசுகிறார், எல்லாத்தையும் வெளியே வெளியிட ஓப்பனாகவே சொல்லுகிறார் என்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது. யாரையும் நாம் தப்பாகவோ சித்திகரித்தோ அப்படி யாரையும் சொல்றோம்ல, யதார்த்தத்தை சொல்லுகிறோம். யதார்த்தம் என்ன? யதார்த்தமான நிலையில் நாம் வீட்டு சூழலையும் எம்முடைய சூழலையும் எடுத்துக்கொண்டால் பாவம் அதிகமா நன்மை அதிகமா? பொதுவாக விளங்கும் தாய்மார்கள் பாவம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு விஷயம் தெரியாத காரணம் என்னன்னா, பாவம் என்றால் என்ன? ஒரு ஒரு மஜ்மாவுல ஒரு 1000 பேர் உட்கார்ந்திருக்கக்கூடிய, 200-300 பேர் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில யாரையாவது ஒருத்தரை எழுப்பாட்டி பாவம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் என்று சொன்னா என்ன சொல்லுவோம்? மது அருந்துவது பாவம், சாராயம் குடிக்கிறது பாவம், சரி வேற சூதுலாடுறதா, சூது சூது இந்த ஏதாவது அந்த காசு சம்பந்தப்பட்டது இது பாவம், வேற வட்டி பாவம், வேற விபச்சாரம் பாவம், இதெல்லாம் பாவம். இதில் இதுதான் பாவம். அப்ப மத்தாக்கள் நன்மை எழுதுறாங்க, இதுதான் பாவம். மது அருந்தவும் பாவம் செய்யறான். சரி, அவன் எத்தனை பேர் இருப்பான் ஊர்ல, ஒரு கவுண்டிங் பண்ணுவோமே, எத்தனை பேர் இருப்பான்? 2500 குடும்பம் உண்டா, 2500 வீட்டில் இருக்கிறார்கள் மது அருந்துறாங்களா? ஊருக்குள்ள ஒரு 4-5-10 பேர் அதுவும் ஒழிச்சு மௌளை வாரா இருந்தா போத்தல் எல்லாம் விட்டு போட்டு ஓடி அப்படியெல்லாம் சரித்திர வரலாறு இருக்கு, உளுந்து அப்படியெல்லாம் இருக்குது. ஒரு ஊர்ல 1-2 குடிப்பான். சூது யார் விளையாடுவா? எல்லாரும் விளையாடுறாங்களா? அதுவும் இல்ல, அதுவும் குடிசைக்கு பயந்து, ஊர் நிர்வாகத்துக்கு பயந்து, எங்கேயாவது ஒரு குடிசைக்குள்ள யாருமே காண்றாத இடத்துல ஒரு 5-6 பேர் விளையாடுவாங்க சூது. வட்டி அதுவும் கொஞ்சம் பேர் தான். விபச்சாரம் அதுவும் ஒரு 4-5 பேர் ஊருக்குள்ள, அது இல்லாமலே இருக்கும். சரி, நான் கேட்கிறேன் என்னண்டா, மது அருந்துபவர்கள், வட்டி எடுப்பவர்கள், சூது விளையாடுபவர்கள், விபச்சாரம் செய்யற இவ்வளவு இருந்தா பாவம் செய்யறாங்க, மத்தாக்கள் நன்மை செய்யறாங்க, பாவம் என்ன விளங்குவோமே? நேர்வழி, நேர்வழி என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றதை கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் நியமம் செய்யப்பட்ட மக்களுடைய வழி. அது யாராக இருக்கும்? நம் அல்லாஹு அலைஹி மின நபியீன வ சித்தீகீன வ சுஹதா வ ஸாலிஹீன். நியமம் செய்யப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அதை குர்ஆன்லயே சொல்றான். நபிமார்கள், சித்தீகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்கள், இவர்களுடைய வழி என்று அல்லாஹ் சொல்றான். பின்னால சொல்றான், கைரில் மக்தூபி அலைஹி வலல்லாலீன், கைரில் மக்தூபி அலைஹி வலல்லாலீன், யூதர நசாராக்களுடைய வழி அல்ல, இவர்களுடைய வழி அல்லாத நியமம் செய்யப்பட்ட மக்களுடைய வழியை எங்களுக்கு நேர்வழியாக காட்டுவாயாக என்றால், அந்த அந்த வழியை, அந்த நன்மையை, அந்த காரியத்தை நாம் விளங்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறோம். அதில் மிக முக்கியமானதுதான் பாவம் என்றால் என்ன. நான் சொன்னேன், விபச்சாரம் தான் பாவம் என்றால், மது அருந்துவது மட்டும்தான் பாவம் என்றால், சூது விளையாடுவது போன்ற பெரும் இவைகள் தான் பாவம் என்றால், விபச்சாரம் தான் பாவம் என்றால், அப்ப ஊர்ல உள்ள இந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் பாவிகள், மற்றவர்கள் எல்லாம் நன்மை செய்கிறோம் என்று அர்த்தமா? இல்லை, தெளிவாக விளங்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம், நாம் எல்லோரும் பாவத்தோடு துணையாக இருக்கிறோம், பாவத்தை வீட்டில் வைத்திருக்கிறோம், பாவத்தை கொண்டு செல்கிறோம், பாவத்தை பழக்குகிறோம், பாவத்தை பணம் கொடுத்து வாங்குகிறோம், பாவத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக இதை நினைவைங்க, எப்பொழுதும் நினைவில் வைங்க. குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் சொல்கிறது, கியாமத்தில் அல்லாஹ் முழு சமூகத்தையும் எழுப்பாட்டி பெரிய ஒரு பாவம் இருந்தாங்க அப்படின்னு காட்டுறல்ல, பெரிய ஒரு நன்மை செஞ்சீங்க. ஒரு ஹாஜியார் அனுப்பாட்டி, மாஷா அல்லாஹ் நீங்க உலகத்துல வாழ்ந்ததுக்கு ஹாஜியார் பெரிய ஒரு பள்ளி கட்டினீங்க, இன்னாங்க அந்த நன்மை, அதை காட்டுவோம் என்று குர்ஆன் சொல்லல. கியாமத்துல ஒரு பாவியை அனுப்பாட்டி, பெரிய ஒரு பாவம் செய்த ஒரு பாவி இடத்துல இங்க பாரு நீ செய்த பெரும்பாவத்தை என்று அல்லாஹ் காட்டுவது கிடையாது. அல்லாஹ் காட்டுகின்ற விடயத்தை நுணுக்கமாக, நுட்பமாக, குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, கியாமத்தில் அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டி பெரிய ஒரு நன்மையை காட்டுவதல்ல, உங்களுக்கு தெரியாமல், நீங்களே பெரிதென்று நினைக்காமல், கடுகளவு சிறிய ஒரு நன்மை செய்தாலும் நீங்கள் மறந்து விடுவீர்கள், கியாமத்தில் அல்லாஹ் அதை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவான். இதை எழுதி வைங்க. உதாரணம் என்று சொல்லுவேன் நான், சில பயானல்ல நீங்க கேட்டிருப்பீர்கள், எங்கேயாவது போடுபட்டிருந்தால், அதை நான் ஆண்களுக்கிட்ட சொன்னா யோசிக்கிறவங்க, ஓ இப்பதான் கந்திரப்படுது, முகாத்தல வந்தாரு, பள்ளிக்குள்ள யாரும் இல்ல, கட்டிட வேலை நடக்குது, ஒரு உண்டியல் வச்சிருந்தாரு, வச்சிருக்காங்க நிர்வாகம், தொழுதுட்டு திரும்பி பார்த்தாரு, கட்டிட நிதி சேகரிப்பு உண்டியல் ஒன்று இருக்குது, சேப்புக்குள்ள பார்த்தாரு 5000 இருக்கு, 2000 இருக்குது, 100 இருக்குது, ஹாஜியார் தேடுறாரு 20 ரூபா, 20 ரூபா தேடுறாரு, யாரும் காணல, 5000 ஒதுக்கிட்டு 2000 ஓரமாக்கிட்டு 100 ரூபாயும் ஓரமாக்கிட்டு ஹாஜியார் 20 ரூபாய் எடுத்து உள்ளுக்கு போட்டாங்க, உண்டியல்ல யாரும் காணல, ஹாஜியாரும் பெருசா நினைக்கல, காலம் போய்விட்டது, மௌத்தாகிட்டோம், உலகம் ஞாபகம் ஐயுங்கள், இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, காலம் போய்விட்டது, மௌத்தாகிவிட்டோம், உலகமே அழிந்து விட்டது, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் முழு உலக மக்களுக்கு முன்னால் ஹாஜியார் அனுப்புவான், நன்மையும் காட்டப்படும், தீமையும் காட்டப்படும், முழு உலக மக்களுடைய நன்மை தீமை நிரூபிக்கப்படும். அப்ப அல்லாஹ் அந்த துஹாவுடைய நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் போட்டாரே 20 ரூபா, அதை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால கொண்டு வருவான், அப்பதான் ஹாஜியார் நினைப்பாரு, அல்லாஹ் 5000 ரூபாய் போட்டிருக்கலாம். எங்க கை செய்தப்படுவோம்? கியாமத்தில் கை செய்தப்படுவோம். எதை பற்றி? எந்த காலம் நன்மையை இழந்து வீணடிக்கப்பட்டதோ, எந்த காலம் நன்மையால் தோற்கடிக்கப்பட்டதோ, எந்த வயதை நன்மை செய்யாமல் வீணாக்கினோமோ, எந்த நேரத்தை நன்மை இல்லாமல் அதை வீணடித்தோமோ, அதை பற்றி கியாமத்தில் நானும் நீங்களும் கை சேதப்படுவோம். எழுதி வையுங்கள் இதை. இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, கை சேதப்படுவீர்கள். எங்க தாய்மார்கள் ஞாபகம் வையுங்கள், ஒன்று கியாமத்தில், இது கியாமத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, சிறிய நன்மை, சிறிய நன்மை, சிறிய நன்மை, ஒரு ரூபாய் செலவு செய்ததை அல்லாஹ் காட்டுவான், ஒரு ரூபாய். அதனாலதான் ஆண்களுக்கு சொல்லுவேன், பெண்களுக்கும் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்மையை சொல்லிட்டு பின்னால தீமையை பத்தி பேசுவோம். எடுத்தவனே சாமி. சரி, அப்போ அதனால ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மண்டா என்னவாப்பா, நன்மண்டா என்ன, தீமையும் இருக்கிறது, இன்ஷால்லாஹ் அதை பற்றி பேசுவோம். அதனுடைய விபரீதம், ஏன் ஏன் தீமை செய்யக்கூடாது, தீமையுடைய பிரதிபலிப்பு என்ன, தீமையினுடைய ரியாக்ஷன் எங்கிருந்து ஆரம்பிக்கும், தீமையால் எதை இழக்கிறோம், அதோட தலைப்பாக இருக்கட்டும், இன்ஷால்லாஹ் அதை பேசுவோம். ஆனால் நன்மையான விடயத்தில் நாம் அதை வீணடித்துக் கொண்டே இருக்கிறோம். நன்மண்டா என்ன, இது குர்ஆன் ஒன்று சொல்கிறது, கடுகளவு நன்மை செய்தாலும் கியாமத்தில் காட்டுவோம். கடுகளவு, ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு ஹதீஸ் வருகிறது, ஈமான் அதுல 70 கிளைகள் இருக்கிறது, 70 தரஜாக்கள் அந்தஸ்துகள் இருக்கிறது ஈமான்ல. முதல் அந்தஸ்து என்ன, முதல் அந்தஸ்து என்னன்னா அல்லாஹுவை நம்புவது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் சம்பூர்ணமாக கண்ணால் காணாமல், கற்பனையால் சிந்திக்காமல், கற்பனைக்குள் எடுக்காமல், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நானும் நீங்களும் நம்பியிருக்கிறோம். கண்டோமா, பார்த்தோமா, யாராவது பார்த்து அல்லாஹுவை சொன்னார்களா, இல்லை. சிந்திக்கலாமா, குல்லுமா கத்தர பிவாலிக்க அல்லாஹு பிஹிலாஃபிதாலிக், ஈமானுடைய சுருக்கமான வரி, எல்லா முதலாம் வகுப்பிலிருந்து கடைசி வகுப்பு வரைக்கும் அல்லாஹுவை பற்றி எழுதும் போது எல்லா கிதாபுகளிலும் இதைத்தான் எழுதுவார்கள், குல்லுமா கத்தர பிவாலிக்க அல்லாஹு பிஹிலாஃபிதாலிக், மனிதா நீ உலகத்தில் உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இப்படி இருப்பானோ என்று நீ எதையெல்லாம் சிந்திக்கிறாயோ அதற்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ் இருப்பான், இதை போல இருப்பானா அதுக்கு மாற்றமாக இருப்பான், இதை போல இருப்பானா அதற்கு மாற்றமாகத்தான் இருப்பான். ஏன், என்னுடைய அல்லாஹ் கற்பனைக்குள் வரமாட்டான். இது ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து. தாய்மார்கள் கவனியுங்கள், தாழ்ந்தது ஈமான்ல, தாழ்ந்தது ஈமான்ல, தாழ்ந்தது என்னண்டா, இது நன்மை, நன்மையான ஒரு காரியம். என்ன காரியம், ரோட்டால போறீங்க, வீதியால போறீங்க, உங்களோட ஒழுங்க, உங்களோட பாதை, உங்களோட ரோட்டு, நீங்களும் போறதுதான். போகும்போது கால்ல அடிக்கிற, கால்ல குத்துற, ஒரு டயரை பஞ்சராக்கிற ஒரு முள்ளு அல்லது கல்லு கிடைக்குது, தூக்கி அவடத்துல நின்று அந்த முள்ளையோ கல்லையோ எடுத்து ஓரமாக்கிட்டு போறீங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்ல உயர்ந்தது அல்லாஹுவை நம்புவது, தாழ்ந்தது என்ன தெரியுமா, வீதியில் இருக்கும் கல்லையும் முள்ளையும் எடுத்து ஓரமாக போடுவது. இந்த ஹதீஸை எப்படி விளங்கினீங்க, இதுக்கு முன்னால இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டீங்களா, கேட்டீங்க, கேட்டிருக்கீங்க, எப்படி விளங்கினீங்க ஹதீஸ, ஹதீஸ் முடியல, ஹதீஸ் முடியல, பெரும்பெரும் தஃப்சீர்லாம் எழுதப்பட்டிருக்கு இந்த வாரிக்கு, இதோட ஹதீஸை முடிச்சுக்குவாங்க பயான்ல, நேரம் போதாதே, ஹதீஸ் முடியல. அந்த ஹதீஸ் என்ன சொல்லு தெரியுமா, கல்லையும் முள்ளையும் ரோட்டில் கண்டு நீங்க எடுத்து போடாமல் போனால் ஈமானுடைய தாழ்ந்த நிலையும் உங்களிடத்தில் இல்லை, அல்லாஹுடைய ஈமான் எப்படி இருக்கும் உங்களிடத்தில், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை உங்களோட உள்ளத்தில் எப்படி இருக்குமாப்பா, மனிதனுக்கு இடையூறு தரும் ஒரு பொருளையே எடுத்து போட உனக்கும் மனதில்லை, இந்த நன்மையை செய்ய உன்னுடைய உள்ளம் விரிவில்லை, அப்ப உன்னுடைய அல்லாஹுடைய ஈமான் எப்படி இருக்கும். இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, நன்மை, நன்மையான காரியத்தில் ஒன்று ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன் அடிக்கடி, இதை பெண்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் சேர்த்துதான், ஏன்னா இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்குதானே, அது எப்பயும் ஆண்பால்லாம் பேசும், பெண்பால்ல பேசுற குறைய, இந்த மைக்கிரிக்கு யாரு கண்டுபிடிச்சான், கேட்போம், கண்டுபிடித்தால் கேட்கறல, ஏன் கண்டுபிடித்தால் இருப்பாள், ஆனால் கேட்கறல, ஏன் ஆண்பால் போடுற, குர்ஆன் நிறைய விடயம் ஆண்பால், ஹதீஸ் நிறைய விடயம் ஆண்பால் தான் பேசும். அது பெண்களுக்குரிய ஒரு மரியாதை, கண்ணியம் கொடுத்து பேசும். சொன்னாங்க தர்மம் இருக்கிறே, தர்மம் இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தர்மம் இருக்கிறே, தர்மத்தில் நிறைய பேர் தர்மம் செய்ய ஆள் தேடுற, யாருக்கு செய்யற, யாருக்கு செய்வோம், காசு கொஞ்சம் இருக்குது தர்மம் கொடுக்கணும், யாருக்கு செய்வோம், யார தேடி போற, இதுக்கு சாட்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பான் அவர சாட்சி. இவர் தர்மம் செய்ய ஆள் தேடுற ஊரெல்லாம். இஸ்லாம் அப்படி சொல்லல, இஸ்லாம் தர்மத்தை நுட்பமாக சொல்லுகிறது. தர்மம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன, நன்மையை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், எதையெல்லாம் நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் மக்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. எது நன்மை, நன்மை என்பது என்ன, சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீங்க கணவன் மனைவி, கணவன் மனைவியும் ஆண்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுக்கும் சேர்த்துதான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சாப்பாட்டை பிணைஞ்சி கணவன் மனைவியுடைய வாயில் தீர்த்து விடும் அந்த கவனத்தை அல்லாஹ் தர்மமாக எழுதுகிறான், தர்மமாக எழுதுகிறான். உலகத்தில் நானும் நீங்கள் முதலாவது அடையாளம் காணணும் நன்மை என்றால் என்ன. நான் சொன்னேன் ஹஜ்ஜுக்கு போற தீமை தான் சொல்லி வந்தேன், சாராயம் மது வந்துருது, இது ஒன்று, இது தீமையில. நன்மையில் ஒன்று இருக்குது, ஒரு ஹாஜி ஹஜ்ஜு முடிச்சாரு, இது நன்மை. வருடத்தில் ஒரு உம்ரா செய்தார், இது நன்மை. ஜக்காத்தை ஒரு வருடத்தில் ஜக்காத்தை ஹாஜியார் கொடுத்தாரு, இது நன்மை என்று அறிஞ்சு வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல நன்மை, அது நன்மையில் ஒரு பகுதி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீதியில நடந்து போறீங்க, முஸ்லிம் என்று தெரிந்தவர் மட்டும் வருகிறார், அவர் முஸ்லிம் தான் தெரியும், வேற இவர் ஹாஜியாரா, இவர் மஹல்லா வாசியா, இவர் எந்த ஊரு எதுவும் தெரியாது, அடையாளம் கண்டோம், இவர் ஒரு முஸ்லிம் என்று, முஸ்லிம் சகோதரி என்று, முஸ்லிம் சகோதரர் என்று தெரிந்தோம், அவ்வளவுதான். அவர் முகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று புன்முறுவலோட முகத்தை பார்த்து சலாம் சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு 30 நன்மை எழுதப்படும், 2 எழுதப்படும். ஒன்னு சலாத்துக்கு, ஒரு மூமினுடைய முகத்தை பார்த்து புன்முறுவலாக புன்முறுவல் சிரிப்பது, எத்தனை நன்மை எழுதப்படும், சலாத்துக்கு 30 நன்மை, ஒரு புன்முறுவல் பூர்த்து அவரை பார்த்து சிரிப்பது தர்மம் செய்த நன்மையாக எழுதப்படும், காசு கொடுக்க தேவையில்லை. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாம உலகத்தில் எப்பொழுதும் விளங்கணும், என்னுடைய காலம், என்னுடைய நேரம், என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் நன்மையால் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது, நான் என்ன நன்மை செய்கிறேன், நன்மை என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இது ஒரு பக்கம், இது நன்மை. இன்றைக்கு இந்த நன்மைகள் எல்லாம் அநியாயமாக நமக்கு அறியாமலே இவைகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு தலைப்பு இருக்கிறது, இது இன்றைய பயானுடைய தலைப்பு, என்ன, பாவம். பாவத்தை முதலாவது அடையாளம் காணும், பாவம் என்றால் என்ன. நிறைய பேருக்கு பாவம் இருந்தா என்ன தெரியாது, அதனுடைய விபரீதம் என்ன, அது என்ன என்ன முசீபத்துகளை இந்த பூமிக்கு கொண்டு வரும், மௌத்துடைய நேரத்தில் அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், கியாமத்தில் எப்படி அமையும். இந்த பாவத்திற்கு இஸ்லாம் சொன்ன, இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன, இதை முதலாவது விளங்கணும். எப்ப பாவத்தை விளங்குவோமோ, பாவத்தினுடைய விபரீதத்தை விளங்குவோமோ, விடுவது லேசாகும், விடுவது லேசாக இருக்கும். இந்த யார வீட்டில் பாவம் இல்லை, தலைப்புல வரும்போதே 4 பேர் பாவிகளை சொல்லிட்டேன், இவங்க 4 பேரும் பாவிகள், நாம முடிவு செஞ்சு எழுதிட்டோம். குடிப்பவன், சூதுலாடுறவன், விபச்சாரம் செய்பவன், இவரெல்லாம் பாவம் என்று சொல்லிட்டோம். இவங்க மட்டும்தான் பாவி, வேற யாரும் பாவம் செய்யலையா? 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ள பாவம் நடக்குது. 24 மணி நேரமும் உங்களோட பேச்சு இப்படி இருக்குது. நம்மளோட பேச்சு சரியா பேசுறோமா? நாம பார்த்து பேசுபவர், நம்ம வீட்டுக்கு வருபவர்கள், நாம வெளியாகி போவது, நாம பழகிறவங்க, நம்ம பேச்சு வாயில் வரக்கூடிய பேச்சொண்டு, நாம யாருக்கு முன்னால் பேசுகிறோம், நாம பேசுறவர் யாரு, நாம பேசுறவர் யாரு, இவர் யாரு முறை, இது யாரு முறை? இன்றைக்கு உலகத்தில் யாரும் யாரோடையும் பேசலாம், யாரும் யாரோடையும் உறவு கொள்ளலாம், யாரும் யாரோடையும் இருக்கலாம் என்ற ஒரு ஒரு நிலைமை வந்திருக்கிறது. கேட்டா சொல்லுவாங்க, அது ஊர் பழக்கம், அது ஊர் பழக்கம், அது எங்க தாய் தந்தையர்களுடைய வழிமுறையில் வந்த பழக்கம். அது தாய்மார்களை விளங்குங்க, ஆக பெரிய பாவம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஆக பெரிய பாவத்தில் ஒன்றுதான் மகளம் இல்லாமல் பழகிக் கொண்டிருக்கிறோம். ஞாபகமே தொழுகையை பற்றி பேசுறோம், தொழுகையை விட்டால் பாவம், தொழுகையை விட்டால் பாவம், அது எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாமல் இல்லை, தொழுகையை விட்டால் பாவம் என்று. ஆனால் இஸ்லாம் யாரை அனுமதித்திருக்கிறதோ அவர்கள் அல்லாதவர்களோடு நாம் பேசுவது பாவம். யாருக்கு நிபந்தனை கிடையாது, யாருக்கு நிபந்தனை கிடையாது. ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, யார சூழல்லா, யார சூழல்லா, என்னுடைய தம்பி, என்னுடைய தம்பி, என்னுடைய தம்பி இந்த வீட்டுக்கு வருகிறார், இந்த கணவன் என்னுடைய தம்பி என்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போகிறார். மனைவி கேட்டா, அந்த கணவருடைய மனைவி கேட்கிறா, என்னுடைய கணவருடைய தம்பியுடைய விடயத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது? விளங்குதான் நான் சொல்ல வரது? என்ற கணவருடைய தம்பி வீட்டுக்கு வருகிறார், எனக்கு யாரு மச்சான், அந்த பெண்ணுக்கு யாரு மச்சான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அப்படின்னா, மச்சான் வந்து வாப்பாக்கு அடுத்தான், அப்படித்தானே சொல்லுங்களேன். அப்படியா, நீங்க தலையாட்டணும், அப்பதான் நான் சொல்றது ஓம்னு வரும். நீங்க யோசிச்ச நான் நினைப்பேன் பட்டாள சென்னையில் அப்படி இல்லையோ, இருக்கா? உங்கட வீட்டுக்கு மூத்த மருமகம் வாராரு, கல்யாணம் முடிச்சு, இப்ப அடுத்தாலும் யாரும் உங்களோட வீட்டுல உங்களுக்கு அடுத்து பாருதான். அதனால அவர் வாப்பமா இல்ல வீட்டுல, மச்சான் மச்சான் தான், எல்லாம் விளங்கணும். பாப்பாவுடைய அந்தஸ்தில் அல்ல, உங்களோட மகளுக்கு யாருக்கு நீங்க திருமணம் செய்து வைத்தீர்களோ அவைக்கு கணவரே தவிர அவட தங்கச்சிமாருக்கு அவருக்கு முன்னுக்கு வரையில. நம்மட ஊர் முரண்ண, நம்மட ஊர் முரண்ண, நம்மட ஊர் முறை என்னண்டா, மாமி ஒழிக்கிற மைனிட்டி கொடுக்கிற ஓமா ஓமா, மாமி யாரு, மாமி உம்மா யாரு, மருமகன். உங்களோட உம்மாவுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யலாமோ, சைக்கிள் ஏற்றி போகலாம், தனிய பிரயாணம் கொண்டு போகலாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம், உம்மாட மடியில படுக்கலாம், இதுவெல்லாம் உங்களுடைய முறை, தாய்க்கு செய்யலாம், தாயோடு பழகலாம், இதே முறைதான் மாமியும். ஆனால் மச்சானுக்கு மனைவியுடைய தங்கச்சிமார் ஹராம் ஹராம் தான், கிட்ட நெருங்கியலாரு. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வாஹவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹுத் வஉம்மஹாத்துக்கும் அல்லாதி அர்தானக்கும் வாஹவாத்துக்கும் மினரல்லா. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, இவங்களோட பேசலாம். பாவம் என்னென்று விளங்குங்க. நீங்க ஒரு தொழுகையாளி, நீங்க ஒரு ஹாஜியானி, நீங்க ஒரு ஜக்காத் கொடுப்பவர், நீங்க தர்மம் செய்பவர். ஆனால் இந்த விடயத்தில் என்னுடைய குடும்பத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் இந்த பாவம் நடக்கிறது என்பதை ஞாபகம் வையுங்க. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இதனால எவ்வளவு விபரீதம் வந்திருக்கிறது தெரியுமா? தெரியுமா? இது பாவம் என்று எழுதப்படும், அதுண்டு, அது கியாமத்தில். இந்த உலகத்தில் மௌத்துக்கு முன்னால் நடந்த விபரீதம் நமக்கு வரலாறுகள் சான்று வகிறது. அதான் ஊர் பேரெல்லாம் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்திலிருந்து வாராங்க. கவனமாக பெண்மணிகள் தாய்மார்கள் கேளுங்க, இது ஒரு பாவம், முக்கியமான ஒரு விடயத்தை பேசிட்டு இருக்கேன். பின்னால் இன்ஷா அல்லாஹ் சில தவறுகளை நாம திருத்திக் கொள்ளணும், அதனுடைய விபரீதங்கள் அறியணும், பின்னால சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்திலிருந்து வராங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹப்சா என்று நினைக்கிறேன், ஹப்சாவும் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க நபியுடைய வீட்டுக்கு முன்னால. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹாவங்க வந்து கொண்டிருக்காங்க. யார் அவங்க? கண்டறியாத சஹாபி, கண்டறியாத சஹாபி. அபசவத்தவல்லா என்ற ஆயத்து அவங்கள விஷயத்தில் இறங்கின கண்டறியாத சஹாபி. இதை நான் சொல்லி முடிய பெண்களுக்கு இது விஷயம் விளங்கும் என்று நினைக்கிறேன். சஹாபி வந்து கொண்டிருக்கிறார். ஆயிஷாவும் ஹப்சாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் பார்த்துக் கொண்டிருக்காங்க. நபியும் வந்து கொண்டிருக்கிறாங்க, நபியும் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண் ஒருத்தர் வருகிறார், இவங்க மறைவார்கள், ஹிஜாபை எடுத்து விடுவார்கள், ஒளியுவார்கள் என்று பார்த்தால் இவங்க ஒளியவும் இல்லை. யாரு? நபிமார்களுடைய மனைவிமார். ஒளியவும் இல்லை, மறையையும் இல்லை. சஹாபி வருகிறார், பார்த்துக் கொண்டே இருக்கிறாங்க. சஹாபி போய்விட்டார். ஆயிஷாவையும் ஹப்சாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹுமா கூப்பிட்டு கேட்டாங்க, ஒரு அந்நிய ஆண் முன்னால வருகிறாரே, ஒரு அந்நிய ஆண் முன்னால வருகிறாரே, உங்களுக்கு மறைய முடியாத அம்மா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிச்சம் விவரமான ஆள், மிச்சம் நுணுக்கமான ஆள். பெரிய ஒரு சப்ஜெக்ட சின்ன வார்த்தையால உடைஞ்சிருவாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வந்தவர் குருடர் தானே? சப்ஜெக்ட் உடைஞ்சிட்டு. வந்தவர் பார்வை இல்லாதவர் தானே? அவர் எங்களை பார்க்க போறாரு? வந்தவருக்கு பார்வை இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட முகம் சிவத்து, கண்ணெல்லாம் சிவத்து, கோபத்தோடு ஆயிஷாடத்தில் கேட்டாங்க, யா ஆயிஷா, அப அந்துமா உம்யானி, அவர்தான் குருடர், நீங்க ரெண்டு பேரும் குருடர்களா? அவர் உங்களை பார்க்க கூடாது சட்டம் மட்டுமல்ல, நீங்களும் அவரை பார்க்க கூடாது. விளங்கிட்டா? ஆண்கள் தான் பெண்களை பார்க்க கூடாது சட்டம் மட்டுமல்ல, இஸ்லாத்தில் பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? ஏன் பார்க்க கூடாதுண்டா? ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு ஆயத்தொண்டு தஃப்ஸீராக வருது. என்ன ஆயத்து? குர்ஆனில் எங்கேயும் அல்ல விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லல. விபச்சாரம் செய்வது தடை என்று எந்த ஒரு ஆயத்திலும் சொல்லப்படவில்லை. என்னையும் உங்களையும் முழு உலகத்தையும் இனி வரக்கூடிய விஞ்ஞானங்களையும் தொழில்நுட்பங்களையும் ஒவ்வொருவர் சாதனங்களையும் அறிந்த ரப்பு அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் மிக நுட்பமான வார்த்தையில் விபச்சாரத்தை சொல்லியிருக்கிறார். தாய்மார்கள் கவனிங்க, மிக நுட்பமான வார்த்தையில். இந்த அன்று நபியுடைய காலத்தில் மட்டுமல்ல, வாகனம் இல்லாத, பிளைட் இல்லாத, கப்பல் இல்லாத, போன் இல்லாத, ட்விட்டர் இல்லாத, பேஸ்புக் இல்லாத, வாட்ஸ்அப் இல்லாத, யூடியூப் இல்லாத, டிவி இல்லாத அந்த காலத்தில் எந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொன்னானோ அது அப்படியே இந்த காலத்திற்குத்தான் சொல்லி இருப்பானோ என்று தோன்றுகிறது. என்ன சொல்லியிருக்கிறான், என்ன சொல்லியிருக்கிறான்டா, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு மட்டுமல்ல, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். மிக நுட்பமான விடயம், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது, விபச்சாரம் கிட்டத்தில் இல்லை, விபச்சாரம் பக்கத்தில் இல்ல, விபச்சாரம் தூரத்தில் இருக்குது. விழுக்கிற சில விடயம் இருக்குது கிட்ட, அதுல ஒன்றுதான் மகரம் இல்லாத ஆண்களோடு பேசுவது, உறவு கொள்றது. சகஜம். உதாரணமா சொல்ல போனா, எங்கட கண்ணில் சில இது பட்டிருக்குது, எங்கட கண்ணில் மாமா ரோட்டால போற ஆம்புல, தங்கச்சி எங்க போறீங்க, நாம நினைப்போம் சாட்சி பிரியமான பிள்ளைகளாக்கு, இவர சொந்த தங்கச்சி அறிக்காது சாட்சி பிரியமான அப்படிதான் இருக்கும். தங்கச்சி எங்க போறீங்க, நான் இவ்விடத்துல போயிட்டு வரேன் காக்கா. என்னடா தங்கச்சி காக்காண்டு பார்த்தா, இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால அவங்க வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காரு, அதுல பலவீன தங்கச்சி, அதனால தங்கச்சி ஆயிருமா சொல்லுங்களேன், ஆயிருமா எப்படி ஆக்குற, உங்களுக்கு யார் அனுமதி தந்த? ஒருத்தரை நான் சந்திச்சு கேட்டேன், பாடசாலைக்கு ஏத்திட்டு போறாரு, எனக்கு நல்லா தெரியும் இது வர்ற மைனி, இது எனக்கு நல்லா தெரியும், என்ன கண்டோட வெக்கமும் வந்துட்டு, ஒரு ஓஎல் படிக்கிற வயசு, இவர் மச்சான், அங்க மூத்த மச்சான், ஏத்திட்டு போறாரு. அடுத்த நாள் லோருக்கு அவரை கண்டம் பள்ளியில கண்டு கூப்பிடுங்க வாங்கிட்டு, அவரு விஷயம் விளங்கிட்டு இன்னைக்கு இதுக்குதான் கரெக்ட் போறாரு, இங்க வாங்கிட்டு கூப்பிடு, மிச்சம் வெக்கப்பட்டு வந்தாரு கிட்ட. நான் கேட்டேன், நீங்க என்ன தைரியத்துல அவைய ஏத்தி போவீங்க, அதை எனக்கு சொல்லணும், மிக தெளிவாக சொல்லணும், இல்லைன்னா ஏசி போட்டுவோம். அது நான் கல்யாணம் முடிக்கல, அவங்க சின்ன சின்ன பிள்ளைகள், சொன்ன காரணம் விளங்குதா, அவர் வீட்டை அவங்க தாத்தாவை கல்யாணம் முடிச்சு வரும்போது இவர் சைக்கிள்ல ஏற்றி போனார், ஓயல் புள்ள, அது சின்ன பிள்ளையா, அதனால ஏற்றி போனோம், அதனால நாங்க வெக்கம் இல்ல, சகஜமா அவ என் பைக்கில் ஏறுவான், நாங்க ஏத்திட்டு போவேன். அப்ப குர்ஆனுடைய வசனம், ஹதீசுடைய வசனம், ஒரு காலம் வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், தாய்மார்கள் கவனிங்க, இதெல்லாம் சொல்லி போட்டு அதை சொன்னா உங்களுக்கு அந்த விபரீதம் விளங்கும், இதெல்லாம் சொல்லணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நம்ம கல்யாணம் முடிக்கிற பிள்ளைகள் இருக்கு வீட்டுல, இருக்குதானே, இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நிறைய விஷயம் நாம பழக்கணும், முதல்ல பழக்கணும், புருஷனோட எப்படி பேசுறது, உமா பழக்கணும், தந்தை வயதுக்கு வந்த பிள்ளைக்கு முன்னால தந்தை வாப்பா, தந்த பிள்ளையுடைய வாப்பா தன்னுடைய கணவருக்கு முன் கணவரோட பேசுறத பார்த்து அந்த பிள்ளை பழகணும், விளங்குதா சொல்ற, விளங்குதா. மகளுக்கு முன்னால வாப்பாவோட எப்படி பேசுறோமோ அதே போல அந்த பிள்ளை அதனுடைய கணவனோட பேசணும், விளங்குதா, விளங்குதா. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், உம்மா பழக்கோணும் தன்னுடைய வயதுக்கு வந்த பிள்ளைய நீ யாரோட பேசணும், இவர்கள் தான் நமக்கு அனுமதி, எப்படி உன்னுடைய ஆடை இருக்கணும், எப்படி உன்னுடைய வெளிப்பிரயாணங்கள் அமையணும். சாச்சா வர்றாரு வீட்டை, சாச்சாண்ட யாரு, வாப்பாட, பிள்ளையுடைய வாப்பாட தம்பி, உங்களுக்கு யாரு, மச்சான், கணவருடைய தம்பி. நீங்க என்ன சொல்லணும்? அவர் சத்தம் கேட்டால், அவர் சலாம் கேட்டால், இது பாரதூரமான ஒரு பாவத்தை பேசுவார்கள். நீங்க தெளிவா விளங்கணும். குரான் இதை பற்றி வசனங்களே எல்லாம் மிக கடுமையாக சொல்லியிருக்கிறது. நாயத்தை ஓதி காட்டுவேன். வீட்டை வாராரு, தற்றாரு, இளைய மச்சானோ மூத்த மச்சானோ ஆக கடைசியோ யாரு வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? பிள்ளைகிட்ட சாச்சா வந்திருக்காரு, உட்கார வைங்க. நீங்க மறைஞ்சிடணும். சாச்சாக்கு டீ கொண்டு வரணும் உங்கள புள்ள, சாச்சா உட்கார வைக்கணும் உங்கள பிள்ளை. அப்பதான் உங்களோட பிள்ளை பழகும். நம்மள கணவருடைய தம்பி வந்தாலும் நாம மறையணும். விளங்குதா? விளங்குதா? மறையணும். அன்னியான் வீட்டை வாராரு, அன்னிய ஒரு சபையில் நாம இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. எப்படி நடந்து கொள்ளணும்? எப்படி நடந்து கொள்ளணும்? சுபஹானல்லாஹ், நீங்க நான் சொல்ற இந்த தலைப்பு இந்த இந்த வீட்டுக்குள்ளே வெக்கம் இல்லாமல் போனதனுடைய விபரீதம், அதனுடைய முடிவை நீங்க வெளி பிரயாணங்கள்ல பாருங்க. தாய்மார்கள் இங்க வந்திருக்கிற நீங்க நல்லம், நீங்க நல்லா தான் வந்திருப்பீங்க. நீங்க நல்லம், நீங்க இல்ல, வெளி பிரயாணங்கள்ல பெண்கள் வார முறைய பாருங்க. வீட்டுக்குள் இல்லாமல் போன வெக்கம், சகஜமாக பழகியது, பேசியது, சினிமா, இதனுடைய விபரீதத்தை நீங்க பார்க்கணும். ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போங்க, ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போங்க, ஆலய பாருங்க, ஒரு பெருநாள் ஃபங்க்ஷனுக்கு போங்க, அங்க ஆலய பாருங்க. சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேராஜுடைய பிரயாணத்தில் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தையும் சுட்டி காட்டினார்கள். நரகத்தை சுட்டி காட்டினாங்க. நரகத்தை நான் பார்த்தேன், பெண்களால் நிரப்பப்பட்டிருந்தது, பெண்களால் நிரப்பப்பட்டிருந்தது. இப்ப நான் கேட்டேன், என்ன ஜிப்ரீல், யா ஜிப்ரீல், இவங்க யாரு, ஏன் இவர்கள் நரகத்துக்கு வந்தார்கள்? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவங்க யார் தெரியுமா, உலகத்தில் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக வாழ்ந்தவர்கள். அப்படி இருக்கா இல்லையா? நம்மகிட்ட இருக்கா? நம்மளை பொம்பள் இன்னொரு தைரியம் இருக்கு. என்ன தைரியம்? அபாயாவை போட்டா எங்கேயும் போகலாம். யாரும் தப்பா நினைக்க கூடாது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், எனக்கு இந்த தலைப்பு தரக்குள்ளே நான் கொஞ்சம் யோசிச்சு தான் வந்தேன். நிதானமா பேசிட்டு வரோம். நம்மள பொம்பளை இருக்கிற பழக்கம் என்னண்டா, இதுல விபரீதங்களை சொல்லி வரணும். இந்த வெக்கம் வீட்டுக்குள் இல்லாமல் போனது. குர்ஆன் என்ன சொல்லுது? இது அப்படியே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த ஆடை என்ன கேட்பேன், எதுல விட்டு திரும்ப கேட்பேன் சொல்லணும். குர்ஆன், நீ ஒரு வளமையான ஒரு ஹதீஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஹதீஸ்? ஏழு வயதாகினால் பிள்ளைய தொழும்படி ஏவுங்க. கேள்விப்பட்டீங்களா? ஏழு வயதாகி பத்து வயதாகியும் தொழவில்லை என்றால் அடிங்க. அப்படித்தானே? அப்ப ஏழு வயதுல வந்து என்ன செய்யணும்? ஏவணும். ஏவி ஏழாட்டி தான் பத்து வயசுல அடிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அடிக்கணும். ஏன் ஏவல் என்று? அதனால நான் சொல்றேன், ஆறு வயசாகினா ஏழு வயசாகினா பிள்ளைய சுபோவுக்கு கையில பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அது ஏவுறதுதான், அது போடா போடான்னு நீங்க விட்டுறீங்கல்ல. நம்ம நாக்கள் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஏவுற, நாங்க ஒரு மதரச நடத்தினோம், நடத்திக்கிட்டு இருக்கேன், மாஷால்லாஹ் நடக்குது, நான் ஆரம்பிச்சுட்டது நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க ஒரு சட்டம் ஒன்று போட்டோம், என்னண்டா, பாப்பா மாறு சுபுகுக்கு கூட்டிக்கிட்டு வரணும், இல்லைன்னா பழகிட்டுவோம். இந்த சட்டம் போட்டோம், கொஞ்ச நாள் கூட்டு வந்தானோ வந்தாங்க. திரும்ப எப்படி பழகிட்டுண்டா, பள்ளி அங்க இருக்குது, நேர் ரோட், அந்த யானை கிடைக்கிற டோர்ச் இருக்கு தெரியுமா, அந்த டோர்ச்ச பள்ளி நேர அடிக்கிற, அவன் அந்த வெளிச்சத்துல பள்ளிக்கு வந்தோன்னா டோர்ச்ச பண்ணி ஓடி போய் படுத்துடுறேன். நாலு பிள்ளைகளை விளக்கணும் நாங்க, புள்ள பள்ளிக்குள்ள வாப்பா பெண்டில் என்னன்னு கேட்டா நாங்க அனுப்பிட்டோமே. பள்ளிக்கு புள்ள வந்துச்சா இல்லையா, டோச் அடிச்சோமா இல்லையா, அது போதும். நீங்க சொல்லலையா, நாங்க சொல்லல. அப்ப பிள்ளையும் வச்சுக்கோங்க. சரி, என்ன சொல்லாம, ஏவணும். இந்த ஹதீஸ், அந்த ஹதீஸ் அதோட முடியல, அதுக்கு பின்னால ஹதீஸ் இருக்கு. தொழுகிற சப்ஜெக்ட்ல உலமாக்கள் அதை பேசிட்டு விட்டுருது, மத்த தலைப்பு தொடக்கூடாது. அதுல முக்கியமான ஒரு விடயம் அல்லாஹ் சொல்றான், என்ன விடயம், وَفَرِّقُوا بَيْنَهُمْ فِي الْمَضَاجِعِ. ஏழு வயதாகினால், பத்து வயதாகினால் உங்களோட பிள்ளைய படுக்கை அறையை விட்டும் தூரமாக்குங்க. யார விட்டு அப்படி கை வச்சுங்க, இது குர்ஆன், இது ஹதீஸ். ஏழு வயதாகினா நீங்களும் மனைவியும் கணவனும் படுக்கிற அறையில ஒரே பெட்டில் புள்ள படுக்க கூடாது, ஹதீஸ். கேட்டா சொல்லி தொழுகையில நாங்கள் தொழுகிறோம் தானே, நான் என்ன பாவம் பேசுவாரன்னு விளங்குதானே. இது சமூகத்துக்குள் பழையின பாவம், பெரும்பாவம் யாரும் நினைக்கிறல்ல. கேட்ட சொல்லுவாங்க, நாங்க மது வருந்துறலையே, நாங்க நன்மை செய்யறோம், நாங்க சூது விளையாடுறலையே, அப்ப அவங்க மட்டும்தான் பாவியலாகும். நாங்க விபச்சாரம் செய்யறலையே, நாங்க வட்டி வாங்கலையே, இந்த நாலு கூட்டமும் தான் பாவம். அப்ப பாவிகள் லிஸ்ட் அட்டாளஜனையில போட்டா ஒரு 25 பேர் வருவாங்க. அப்படித்தானே, மீடியா பக்கத்தில் பேசுறேன், அப்படித்தானே, அவ்வளவுதான் வரும். இப்ப மத்தவங்கெல்லாம் நன்மை செய்யறாங்களா? குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுகிறது, இது பாவம். இதனுடைய விபரீதம் பெருசு, விபரீதம் தலையில கை வச்சு கட்டுவீங்க. சுமையாவும் பாத்திமாவும் அப்துல்லாவும் உமரும் நாலு பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க. வயதுக்கு வந்த பிள்ளைகள் ரெண்டு, சின்ன வயசாக்கள் ரெண்டு, எல்லாம் 10 வயசு பூர்த்தி. இஸ்லாம் என்ன சொல்லுது, வீட்டுக்குள்ள நீங்க தொழலாம், தஹஜ்ஜத்து கிளம்பலாம், ஹஜ்ஜு செய்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும். 10 வயதாகினால், 7 வயதாகினால் ஒரே கட்டிலில், ஒரே தலவாணியில், ஒரே பெட்ஷீட்டில் சுமையாவும் பாத்திமாவும் படுக்க இயலாது. ஒரே கட்டிலாக இருந்தாலும் தனித்தலவாணி, தனி பெட்ஷீட், ஆளுக்கால் இருக்கணும். உமருக்கு வேற, அப்துல்லாக்கு வேற, கட்டில் நாலு பேருக்கு வாங்கறா செலவு போகும். ஆனால் ஒரே கட்டிலில தனித்தனி தலவாணில ஒரு பெட்ஷீட்டில் ரெண்டு பேர் போட்டாது, தனித்தனி பெட்ஷீட்டில் போட்டணும். ஏனென்றால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அங்கு ஏற்படும் உரசல் தான் வெளியில் விபச்சாரத்தை தேடுகிறது. விளங்குங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லல்லா, என்னுடைய உம்மா ஏண்ட சிலவுல, எந்த வீட்டுக்குள்ள நான் கொடுத்த அறையில, என்ற உம்மா, என்ற உம்மா என்ற ரூம்ல இருக்கிறா, அவைக்கு இன்னொரு ரூம் கொடுத்திருக்கிறேன், அந்த ரூமுக்குள்ள அனுமதி இல்லாமல் சலாம் சொல்லாமல் நான் போகலாமா? யாருக்குள்ள, யார வீட்டுக்குள்ள, உங்களோட வீட்டு, நீங்க கொடுத்த ரூம், உங்களோட உம்மா, போகலாமா? சுருக்கமான பதில் சொன்னாங்க, உங்களோட உம்மாவை நீங்க நிர்வாணமாக பார்க்க ஆசையா என்று முடிச்சாங்க. ஏன், ஏன் அங்க அந்த நடிகை, இந்த நடிகை, அந்த நடிகர் இருந்தா தான் நீங்க யோசிப்பீங்க. இஸ்லாம் சொல்லுது இங்க, இதே தடை, இதே தடை வாப்பா, உமார ரூமுக்குள் அனுமதி இல்லாம போக இயலாது, உங்களோட பிள்ளைகளையே ஒன்றாக பேச படுக்க வைக்க முடியாது. நீங்க வெறுமேலோட உங்களோட வீட்டை குமரு பிள்ளைகள் இருந்தா பாப்பா வெறுமேலோட இருக்க கூடாது. உங்களோட வீட்டுக்குள்ள வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தா வயதுக்கு வந்த ஆம்பளை பிள்ளையுடைய ஆடையை பெம்புல பிள்ளையும், பொம்பளை பிள்ளையுடைய ஆடையை ஆம்பளை பிள்ளையும் பார்க்க கூடாது. இது தீன், இது இஸ்லாம், மிக தெளிவாக இருக்கணும். இது வீட்டுக்குள் வரும் உணர்வும், வீட்டுக்குள் பழகின்ற விடயமும் வெளியில் விபரீதங்களை உண்டாக்கும், பாவங்களை அதிகரிக்கும். வலா தக்ரபு ஜினா என்று சொன்னேன், ஜினாவை நெருங்காதீர்கள் என்று, இந்த விடயம் ஜினாவை நெருங்க வைக்கும், விபச்சாரத்தை தேடும். என்ன சொல்ல வந்தேன், நம்மட பொம்பளைகள் இந்த வீட்டுக்குள்ள பழகின இந்த கூச்சம் இல்லாத தன்மைதான் என்ன முடிவு செய்யறாங்கன்னா அபாயாவை தூக்கி போட்டா எங்கேயும் போகலாம். அபாயாதான் மார்க்கம், இங்கேயும் போகலாம். நாங்க அபாயோட போனேன். நாங்க சொல்றோம் என்ன அவ்வளவு மக்கள், யாரோடையாவது துணையோட போங்க, பொம்பளையில் தனிய போகாம துணையோட போங்க, பொம்பளையில் கோவப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, 5-10 ஆயிட்டு எனக்கு நல்லா தெரியும். நான் ஏறாவுல இருந்து வந்திருக்கேன், விஷயத்தை சொல்லி போட்டு முடிப்போம். துணையோட போங்க, யார கொண்டு வர தெரியுமா? துணை நேசரிக்கு போற உள்ளே துணந்தா என்ன தெரியுமா? துணந்தா என்னண்டா, நீங்க போற ஆட்டோ இருக்குது, ஆட்டோ நீங்க பேங்குக்கு போறீங்க ஆட்டோல, அந்த ஆட்டோ காரோட நீங்க என்ன பேசுறீங்கன்னு இவனுக்கு விளங்கணும். அதான் துணை. விளங்குதா? விளங்குதா? என்ன பேசுறீங்க நீங்க? பேசுற விஷயம் என்ன? இன்று கொண்டு போற துணைக்கு விளங்கணும். நேசரி பிள்ளைக்கு என்ன விளங்க போகுது? பால்குடி பிள்ளைக்கு என்ன விளங்க போகுது? பிள்ளையோட போன நாங்க இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனுடைய விபரீதத்தை முடிவாக சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், ஞாபகம் வைங்க, அது உங்களோட பிள்ளையாகவும் இருக்கலாம், அது உங்களோட பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம், அது உங்களோட ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், ஒரு காலம் வரும், வீதியில் விபச்சாரம் செய்வார்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்குதா இல்லையா? பஸ் ஸ்டாண்டில் விபச்சாரம், பல்கலைக்கழகம் விபச்சாரம், யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், கல்வியல் கல்லூரி விபச்சாரம், வேற என்ன, ஒவ்வொரு பார்க் விபச்சாரம், திருமணங்கள் விபச்சாரம், ஒன்று கூட இடம் விபச்சாரம், என்னென்ன இருக்குது? நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தனியா சிந்திங்க. விபச்சாரம் என்ன விபச்சாரம்? ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக பெண்கள், அதை ரசிக்கும் ஆண்கள். அதனால சல்லதான சுருக்கமாக சொன்னாங்க, இந்த விபச்சாரம் எந்த அளவுக்கு விபச்சாரம் என்றா, வீதி ஓரங்களில் விபச்சாரம் செய்வார்கள். அந்த காலத்தில் நெல்லவர்கள் யார் தெரியுமா? கொஞ்சம் ஈமான்தாரி, கொஞ்சம் சாலிகானவன் யார் தெரியுமா? என்ன சொல்லுவானா, கொஞ்சம் ஓரமா நின்று செய்யுங்க, நாங்களும் போகணும் சொல்லுவானா? செய்யவானு சொல்ல மாட்டான். ஏண்டா அப்படி மலிஞ்சிடும் விபச்சாரம். விபச்சாரம் மலிஞ்சு நாகரிகமாக இருக்கும். நாகரிகம் டீப்பா பேசணும். திருமணம் பேசியாச்சு, திருமணம் பேசிருக்கு, அவ்வளவுதானே. கபில்த்தினி காலம் செய்யலையே, வார மாசம் 12 உங்களோட மகளுக்கும் எங்கட மகளுக்கும் கல்யாணம், எவ்வளவுதான் பேசிருக்கு. போன் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு, அவளோட கையிலேயே ஒரு போன் அவங்க கொடுத்தாச்சு. கல்யாணம் எங்கே இருக்குது? ஆறு எங்கே இருக்குது? இங்கே சாரணம் படிச்சு கேட்டுறாங்க, தண்ணீர் நனைஞ்சிருவோம் ஆத்து கிட்ட போவேன். போனை ரெண்டு ரகையிலையும் வாங்கி கொடுத்தா, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. நான் இந்த பேசுற இந்த பயான ஒரு மீடியா நினைச்சா உங்க உலகத்திலையும் பார்க்கக்கூடிய ஏற்பாடு செய்யலாம். அப்படி அப்படி ஒரு நவீன காலத்தில் இருக்கிறோம், அப்படித்தானே? நான் கேட்கிறேன் என்னண்டா, இந்த நவீனமான காலத்திலும் இந்த மடத்தனமான உம்மத் கல்யாணம் பேசி ரெண்டு பேருக்கு போன் வாங்கி கொடுக்குது, என்ன நடக்கும்? இது விபச்சாரமா இல்லையா? விபச்சாரத்தினுடைய தூண்டுகோலா இல்லையா? நாம இந்த பாவங்கள், பெரும் பாவங்களை எல்லாம் சாதாரணமாக நினைத்ததுதான் இன்று நாகரீகம் என்ற பெயரில் பெரும்பாவம் ஆரம்பித்து தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இதனுடைய விபரீத, இதனுடைய முடிவு என்ன? வாழ்க்கையில பரக்கத் இல்லாமலா, வாழ்க்கையில பரக்கத் இருக்காது. அல்லாஹ் பரக்கத் செய்வானா? ரஹ்மத் செய்வானா? அருள் செய்வானா? அவன் கட்டளை பாழாக்கப்படுகின்ற வீடு, அவன் கட்டளை பாழாக்கப்படுகின்ற காரியாலயம், அவன் கட்டளை பாழாக்கப்படுகின்ற நாடு எதுவுமே உருப்படாது. வரலாறுகளில் படித்து பாருங்க, பேசிக்கொண்டிருக்க சொன்ன நிறைய பேர் சொல்ற சாப்பாட்டுல ருசி இல்லை, ருசி இல்லை, அப்பிள் பழம் ஒரு காலத்தில் நான் தின்ற ஞாபகம் இருக்கிற சின்ன வயசுல எங்களோட வாப்பா வாங்கிட்டு வருவார் கொழம்புல இருந்து மாவு மாதிரி அப்பிள் பழம் தின்ண்டா அப்பிள் பழமா இருக்கும் அப்படிதானே அப்பிள் பழம். கொழும்புல இருந்து அன்னாசி பழம் வாங்கி வீட்டுக்குள்ள போட்டா அந்த ரோட்டால போறவன்லாம் கேட்பான் உங்களோட வீட்டு அண்ணாசி பழம் இருக்கேன்னு அப்படிதான் கேட்கிறேன். இது வருஷக்கணக்குள்ள வீட்டுக்குள்ள அண்ணாசி பழம் இருந்தாலும் மணக்கு இல்லை மணக்குதா மணக்குதா ஏன் அண்ணாசி பழம் கடையே வச்சிருக்கேன் ரோட்டில் அறா மனம் துஞ்சிரவா இல்ல இருக்கிறா இல்ல முதல் முதல் கொய்யாக்கா இந்த சைஸ் தான் இந்த சீசன் இப்ப கொய்யாக்காய் அளவு பெருசு ருசியே இல்ல பச்சை தண்ணி முதல் கொய்யாக்காய் கடிக்கக்குள்ள கொட்டை கடிபட்டு பல்லு உடைஞ்சிருமோ என்று பயந்து வந்து கடிக்கிறேன். இப்ப ஒரு பயமும் இல்ல ஏன்னா கொட்டையே இல்ல இருக்கா இல்ல பப்பாசிக்கா லொரியில பேப்பர்ல சுத்தி சுத்தி வச்சிருக்கான் ஒத்தனும் வாங்கல ஏன் ஏன் ருசியே இல்ல ருசியே இல்ல பழத்தில் ருசி இல்ல சாப்பாட்டுல கடும் ருசியா இருந்தா அஜினா மட்டும் போட்டிருப்பான். இது ஓபனா பேசுறது இது ஒரு பிரச்சனை உண்டு இல்ல அது போட்டும் ருசி வருது இல்ல ஏன் ஏன் எந்த சமூகத்தில் பாவம் அதிகரிக்குமோ முதலாவது அல்லாஹ் கொடுக்கும் தண்டனை உணவினுடைய ருசியை எடுத்து விடுவார் ருசிக்க என்னது குலைஜம் என்னது குலைஜம் சாப்பிடுறதுக்கு அதுவே ருசி இல்லண்டா அதுவே ருசி இல்லண்டா வேற என்ன விஷயம் வேற என்ன தண்டனை வேண்டும் உணவுல ருசி இல்ல வாழ்க்கையில பரக்கத் இல்ல ஒரு காலம் இருந்துச்சு எவ்வளவு உங்களோட சம்பளம் மாசம் 6000 ரூபாய் எத்தனை புள்ள எங்கட வீட்டு புள்ள 11 பேர் 7 பேர் எவ்வளவு சம்பளம் மாசம் 6000 ரூபாய் உழைக்கிற அவன் படிச்சு அவன் உத்தியோகம் எடுத்து வீடு கட்டி கரண்ட் எடுத்து பைக்கும் ஓடுவாரு வாகனமும் ஓடினாரு அந்த காலம் இப்ப எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் 60000 ரூபாய் பிள்ளைத்தின 2 அதோட கட்டாக்கி விட்டான் பயம் பிடிச்சிட்டு 4000 என்ன நிலப்பாடு உங்களோட அப்பா கத்துன உள்ள 14 15 எங்கட அப்பாக்கு எங்கட அப்பாக்கு 22 உள்ளே 22 உள்ளே இத பாருங்களேன் 22 உள்ளே சும்மா 1-2 இல்ல 2 திருமணம் 22 உள்ளே கம்பீரமா தெரியறான் என்ன தொழில் கூலி தொழில் வெள்ளாம அந்த அந்த காலத்தில் வாடி செய்வாங்க இந்த பகுதியில் வாடி வாடியில நின்று அவ்வளவுதான் தொழில் பாவமெல்லாம் இல்ல அந்த காலத்தில் அவங்களுக்கு பாவத்தினுடைய சிந்தனை இல்ல பாவம் தேடி இந்த செய்யறோம் இந்த பாவத்தை பேச போனா நீங்க எனக்கு ஏசுவீங்க பொம்பளை பையன் இதெல்லாம் சொல்றீங்க நான் நான் யோசிச்சு யோசிச்சு பேசுறேன் இந்த தலைப்பையும் தந்துட்டாரு இந்த பாவத்தை சொல்ல போனா வெக்கக்கேடு உம்மத்தை பத்தி தனிய இருந்து கத்தணும் இந்த பாவங்களை நினைச்சு மறக்கத்தில் 60000 சம்பளம் 70000 சம்பளம் 100000 சம்பளம் மறக்கத்தே இல்லை கடைசியில் சொல்றாரு கடன் எங்க பார்த்தாலும் கடன் தொழில பறக்கத்தில் காசு கையில மிஞ்சதில்லை தாய்மார்களே சகோதரர்களே பெரியோர்களே நன்றாக ஞாபகம் வையுங்க பாவம் அதிகரித்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் முதலாவது தரும் தண்டனை பரக்கத்தில்லாமல் ஆக்கி விடுவார் பரக்கத்திருக்க தங்காது தங்காது கடனாளியாக அல்லாஹ் மௌத்தாக்குவான் ஞாபகம் வையுங்க பாவம் செய்தான் கடனாளியாக மௌத்தாகுவோம் கேவலப்பட்டு மௌத்தாகுவோம் சொல்றானே யாரு தொழுகையை விடுகிறாரோ தொழுகையில் அலட்சியம் செய்கிறாரோ அவருக்கு எப்படிப்பட்ட மௌத்தை கொடுப்போம் என்றால் கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத தாகத்தோடு மௌத்தாக்குவோம் எப்படி இருக்கும் பசித்தவராக மௌத்தாக்குவோம் இது தண்டனை பாவத்தினுடைய தண்டனை எனவே இது நீளமான ஒரு தலைப்பு நீளமான ஒரு தலைப்பு எல்லாரும் ஞாபகம் வைங்க, தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் வராதவர்களுக்கும் சொல்லுங்க, பாவம் என்றால் என்ன? அதை விளங்குங்க, அதை விளங்குங்க. யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. அந்த அநியாயம், அந்த அநியாயம் நன்றாக ஞாபகம் வைங்க, உங்களை தாக்காமல் உங்களை அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். நீங்க யாருக்காவது அநியாயம் செய்தால், நீங்க யாருக்காவது வஞ்சகம் நினைத்தால், நீங்க யாருக்காவது பொறாமைப்பட்டு சதி செய்தால், இது ஹதீஸ், ஹதீஸை சொல்கிறேன், அல்லாஹ் அந்த வஞ்சகத்தில் அந்த பொறாமையில் அந்த சதியில் அவனை விழுத்தாட்டாமல் அல்லாஹ் ஒரு காலமும் அவனை மௌத்தாக்க மாட்டான். இல்லை என்றால் அவனுடைய வாக்கு பொய்யாகிவிடும். ஞாபகம். அதனால ஹதீஸ் சொல்லுகிறது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு யாரை போலண்டா, ஒரு உடம்பை போல. கையில தான் காயம், கைதான் வீங்கிருக்குது, கைதான் வலிக்குது, அண்டிராவைக்கு காய்ச்சல், கண் சிவக்குது, மூக்கால வடியுது, உடம்பெல்லாம் ஜுரம், ஏன் கையில் வலி? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு உம்மத், ஒரு மனிதன், தனி மனிதனோ ஒரு உம்மத்தோ பாதிக்கப்படுவதென்றால் நீ பார்த்து சந்தோஷம் அடையாத, இது பாவம். அவனுக்காக துவாத்தை, அவனுடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்ளும். நாம் என்ன செய்யற, வரத்தான் வேணும், வரத்தான் வேணும், அவர் செஞ்சதுக்கு வரத்தான் வேணும். கேளுங்களேன், அவர் காட்டின கூத்து எங்களுக்கு தெரியாதா? ஓ, நீங்க காட்டின கூத்து அல்லாக்கு தெரியாதா? சந்தோஷப்பட வேணாம். இதைத்தான் செல்லதான சொன்னாங்க, எந்த துன்பத்தை பார்த்து நீ சந்தோஷம் அடைகிறாயோ. தாய்மார்கள் கவனிங்க, பெண்கள்கிட்ட கூட இருக்குது, பெண்கள்கிட்ட கூட இருக்குது. ஊட்ட வித்துட்டாங்களா, வித்துட்டாங்களா? நாங்க நினைச்சோம், நினைச்சாங்களா? அவங்க கடுமையா கூத்து போடக்கலே, நினைச்சோம் நாங்க. அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, அதான் அவனுடைய அந்த போக்கையும் அதையும் எல்லாம் கண்காணிப்பான். ஆறுதல் சொல்லுங்க, ஆறுதல் சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டாரு, இது நடந்த சம்பவம். திடீர்னு எல்லாம் வேறி போனவர் திடீர்னு ஒரு ஒரு ஷார்ட் பிசினஸ் ஒன்று செஞ்சாரு, அதை எடுத்துட்டு ஆள் மாறிட்டான். அதோட இவர் லாஸ் ஆயிட்டார். அதை பத்தி எனக்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுறாரு, பேசுறாரு, அவர் காட்டின கூட்டங்களுக்கு தெரியாதா? அதான் இதான் எல்லாத்தையும் கேட்டிருந்தோம் நான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா, அவரோட நீங்க பிசினஸ் செய்யறீங்க பக்கத்துல, அவருக்கு அப்படி ஆயிட்டது, நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். ரெண்டு மாசம் தான் நான் பார்த்தேன், அதே பிரச்சனையில அவர் விழுந்தாரு, அதே பிரச்சனை. அந்த தொழில் தான் வித்தியாசம், ரெண்டு பேரும் மாட்டினது ஒன்றுதான். அவராவது அட்ரஸ் இருக்குது, இவர் அட்ரஸே இல்லை, நாட்டிலேயே இல்லை அவரு. அந்த சதியில அதை அதை அனுபவிக்காமல் அல்லாஹ் ஒரு காலமும் மௌத்தாக்க மாட்டான். இன்னொன்று விளங்குங்க, என்னதான் சம்பாதித்தாலும், கோடி ரூபாய் சம்பாதித்தாலும், ஹராம் ஒரு சதமும் ஹராம் தான். ஞாபகம் சொன்னாங்க சொல்லது அலே செல்லம், ஹராத்தினுடைய விபரீதம் என்ன? ஹராத்தினுடைய விபரீதம் மிக பயங்கரமானது. ஒரு பிரயாணி, நல்ல ஹதீஸ் இது, நுணுப்பமா விளங்கு, நுட்பமா விளங்குங்க, நல்ல ஒரு ஹதீஸ். ஒரு பிரயாணி பரட்டை அடைந்த தலையோடு, உடுப்புகள் எல்லாம் ஊத்தை பணிந்து, ஏறாத கட்டத்தில் பள்ளிக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய விதி என்ன? பிரயாணியுடைய துவாவை கபூல் செய்வது சுன்னா. அந்த பிரயாணி தொழுது விட்டு தன்னுடைய தேவைக்காக கையேந்துகிறார். செல்லதாலேசிலம் கை சேதப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ் என்ன செய்ய, இவர் பிரயாணிதான், கஷ்டத்தோடு வந்திருக்கிறார், தலைகள் எல்லாம் பரட்டை அடைந்து வந்திருக்கிறார், உடையெல்லாம் அழுக்காகி வந்திருக்கிறார், இவருடைய துவாவை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான், ஆனால் மத்அமஹு ஹராம், இவர் கொண்டு வந்திருக்கும் சாப்பாடு ஹராம், மஷ்ரபஹு ஹராம், இவர் கொண்டு வந்திருக்கும் குடிவானம் ஹராம், மல்பசு ஹராம், இவர் அணிந்திருக்கும் ஆடை ஹராம். ஃபன்னா இஸ்தஜாப லஹு, அல்லாஹ் இவருடைய துவாவை எப்படி கபூல் செய்வான்? மிக கவனம், இன்னைக்கு உம்மத்துக்கு நடந்திருக்க ஆக பெரிய கேவலம் இது, மிகப்பெரியது. ஹராத்தில் நிறைய பேர் கை வைத்திருக்கிறோம். எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிக்கணும். அந்த வைராக்கியம் எல்லாத்தையும் இருக்குது. எவன்ட ரத்தத்தை குடிச்சாவது, எவனுக்கு மண்டைய போட்டாவது, எவன ஒரு ஒரு பள்ளத்துல ஒரு பயங்கரமான பள்ளத்தில் அவனை தள்ளிட்டாவது, நான் சம்பாதிக்கணும், நான் சம்பாதிக்கணும். நம்ம நாட்டில் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். சவுதியில் நடந்த ஒரு 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 கொலை, இதெல்லாம் என்ன நடந்தது? பேர் மாத்தி தண்ட பணத்திற்காக, தன்னுடைய தொழிலுக்காக ஒரு சிறுமி அனுப்பிட்டு, அந்த பாவப்படாது. யாரெல்லாம் அதற்கு துணையோ அவ்வளவு பேர் மாட்டுவாங்க. நான் இதை அடிக்கிற எல்லா பொதுவாக்கள்லையும் சொல்லி வரேன், பேரை சொல்லியும் சொல்றேன், பேர் மறந்துது. எனவே தாய்மார்களே, தாய்மார்கள்ட்ட சொன்னா நல்லா இருக்குவிட, கூப்பிட்டேன் சரி. ஒரு பொம்பளை வந்தா யாரிடத்துல, ஒரு பெரியோர் முஃப்தி இடத்துல ஒரு பொம்பளை வந்தா, வந்து கேட்டா, ஷேக் அவர்களே, ஆலிம் அவர்களே, நான் உங்கள்ட்ட ஒரு ஃபத்வா கேட்கணும். யார் வந்தா? ஒரு தாய். ஏடா சில ரகசியம் பொம்பளைகளுக்கு தெரியும், ஒத்தட்டையும் சொல்றல்ல. பெண்கள் இதை கவனமா கேட்டுக்கங்க. நம்மட கணவர் ஹராத்தை சம்பாதிச்சு வாராரு, நம்மட கணவர் கொண்டு வார காசு ஹராமானது என்று உங்களுக்கு விளங்கினா நீங்க உஷாராயிரணும். ஏன்? நீங்க பாதுகாக்கப்படணும், உங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். இங்க வாழலாம் நகையோட, வேனோட, காரோட, வீட்டோட இங்க வாழலாம், அங்க மாட்டீங்க. அப்ப இந்த பொம்பளை வந்தா முஃப்தி இடத்துல வந்து சொன்னா, இதோட முடிப்போம், ஷேக் அவர்களே, நான் உங்கள்ட்ட ஒரு ஃபத்வா கேட்கணும். என்னம்மா? எந்த கணவர் பச்சை ஹராத்தில் சம்பாதிச்சு வருகிறார்? பல தடவை சொன்னேன், நேற்று சொன்னேன், நீங்க கொண்டு வர பணம் ஹராம், தொழிலை மாத்துங்க, தொழிலை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். என்ன கணவர் சொல்றாரு, இதுக்கு பிறகு நீ தொழிலை பற்றி பேசினால் உன்ன தலாக் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டாரு. ஷேக் அவர்களே, நான் என்ன செய்யறது? தலாக் சொன்னா மிச்சம் கஷ்டப்படுவேன், அவரோட வாழ்றதா இல்ல நான் அவர் தலாக் சொல்லட்டும் நான் அதுல ஹிஸ்டரிக்கு அறிக்கிறதா? ஷேக் சொன்னாங்க, முஃப்தி சாப், பெண்ணே, இன்னும்மா அவனோட வாழ்றாய், சூரத் தலாக்கில் தான் நல்லா சொல்றான், உமையத்தக்கில்லாஹ யஜ்அல்லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய சிக்கலில் இருந்து வெளியாகும் வழியை திறந்துவிட்டு, வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், நினையாப்புறத்தில் இருந்து உணவளிப்பான். சூரத் தலாக்கெல்லாம் வருது, சூரத் தலாக்கெல்லாம் வருதுமா அந்த ஆயத்து? யாரெல்லாம் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அவங்கள காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவான். சூரத்து தலாக்லாம் வருது. யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அவங்க ஒரு நன்மை செய்வாங்க, நாங்க பல நன்மைகளை அதில் எழுதுவோம். இது சூரத்து தலாக்லாம் வருதுமா? அவர் தலாக் சொல்லட்டு நீ இருக்காத, நீயே ஃபஸ்ஹ் செஞ்சுதான் மறுநாள் அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான். இதான் நிதர்சனம். தாய்மார்கள் விளங்குங்க, வீட்டில் பாவம் நடந்தால் கணவனாலோ பிள்ளைகளாலோ விளங்குங்க. இது அவர்களை மட்டுமல்ல, இது எம்மையும் சேர்த்துத்தான் தாக்கும். இதனுடைய விபரீதம் பெருசி மௌத்துல அனுபவிப்போம், மௌத்துக்கு பின்னால் அனுபவிப்போம், கபரில், மஹ்ஷரில், சிராத்தில், அரசுக்கு முன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கிறோம். இதையெல்லாம் ஞாபகம் வைங்க. எவைகளை பேசினோமோ இது நிறைய விஷயம் பேசிருக்குது, பாவத்தில் நிறைய விஷயம் பேசிருக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் உட்டு நோக்கி தோண்டி வெளியெடுத்து போட்டா நாரி போயிருந்த உம்மத்து, அவ்வளவு விஷயங்கள். இன்னைக்கு சொல்ல போனா அஹ்லாக் இல்லை இந்த உம்மத்தில், விட்டு கொடுப்பு இல்லை, பொறுமை இல்லை, பொறாமரிக்குது, பொறுமை இல்லை, பொறாமரிக்குது, மாஷா அல்லாஹ், அஹ்லாக் இல்லை. இதில் இந்த பண்புகள் எல்லாம் அந்நிய மக்கள்கிட்ட வந்துட்டு, விட்டு கொடுப்பு, அஹ்லாக், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தல், இதன் காரணமாக ஒரு சமூகம், நாம் அல்லாத ஒரு சமூகம் முன்னேறுது, நாம பின்னேறி கொண்டு போகணும். எனவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்க. பாவம் பயங்கரமானது, சின்னதோ பெரியதோ அது பாவம் பாவம் தான். அது நம்மளை விட்டு விடாது, அதனுடைய விபரீதத்தை அனுபவிப்போம். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்குவான், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. என்னென்ன பாவங்களோடு என்னென்ன குற்றங்களோடு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிறோமோ அதிலிருந்து மீழ்ச்சி பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நபிமார்கள் இல்லாத காலத்தில் வாழ்கிறோம், உலமாக்களுடைய வழிகாட்டலில் வாழ்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. நாங்கள் செய்யும் அமல்களில் என்னென்ன தவறுகள் என்னென்ன பிழைகள் இருக்கிறதோ யா அல்லாஹ், உன்னுடைய ஃபளியத்தால் உன்னுடைய அருளால் மன்னித்து அவைகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், முழு உம்மத்தையும் உன்னுடைய மேலான தீனோடு வாழ்ந்து தீனோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. அதற்கு எங்கள் அனைவரையும் நீ காரணமாக்குவாயாக. துவாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.